திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு சிவபுராணம். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
கூர்த்தம் ஞானத்தால் குண்டு உணர்வார் தங்கருத்தின் ஒக்கரிய நோக்கு. கூர்த்த விஞ்ஞானம், கடவுளை உணர்வது என்பது ஞானத்தால் தான். ஞானம் என்றால் இப்ப நமக்கெல்லாம் அந்த ஞானம் இல்லை. அந்த ஞானம் இருந்துச்சுன்னா தான் நல்லா தெரியுமே சாமி. அதனால அந்த ஞானம் நமக்கெல்லாம் இல்லை. என்ன ஞானம் சொல்றாரு இதுல? விஞ்ஞானம். எப்படிப்பட்ட விஞ்ஞானம்? கூர்த்த விஞ்ஞானம். ஞானத்தாலே உணர்வார், விஞ்ஞானத்தால் குண்டு உணர்வார். விஞ்ஞானத்தால் குண்டு உணர்வார், கூர்த்த விஞ்ஞானத்தால் குண்டு உணர்வார். ஞானத்தால் தான் கடவுளை அறிய முடியும். எதை எதனால அறிய முடியுமோ அதை அதனாலதான் அறியலாம். இப்ப இத இந்த எழுத்தை எதனால அறியலாம்? எப்படிப்பட்டது அந்த ஞானத்துக்கு ஓமையே சொல்ல முடியாது. கூர்த்த விஞ்ஞானம் என்பது சிவத்தை தவிர வேறு ஒன்றும் தெரியாத நிலை. தன்னை மறந்து சிவத்தை நினைந்து 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 அதனாலே பெறப்பட்ட பரஞ்ஞானம் விஞ்ஞானம் சிவஞானம். அந்த ஞானம் வர்றதுன்னு சாமானியம் வரும். அது உலக பொருளை கொஞ்சம் பற்று இருந்தா கூட அந்த ஞானம் வர. நமக்கெல்லாம் இருக்கிற பற்று கொஞ்சம் வரும். இன்னும் பற்று அதிகமா உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கும், பற்று அதிகமா உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கும். அதனால பற்று விட்டவர்களுக்கு, பற்று விட்டவர்களுக்கு அதை பற்றினவர்கள், பற்று விட்டு அதை பற்றினவர்கள், உலகப்பற்று விட்டு விட்டு சிவத்தை பற்றி அந்த சிவத்தையே சிந்தித்து 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 அதனாலே வந்த சிந்திக்க சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க வந்திடும ஒளி போல மருவியரன் உலத்தே வர வர வந்திடுவன் பின் மரமானது அருமை என்பது சித்தியார். அதனாலே சிவனையே சிந்தித்து பலகாலம் அதனாலே வந்த பரஞ்ஞான். அதுக்கு கூர்த்தம் ஞானம். கூர்மை, கூர்மைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கள? கூர்மை, கூர்மையா இருக்கு. இந்த கத்தி கூர்மையாக இருக்கு, கூரிய அறிவு. அப்படிப்பட்ட ஞானத்தாலே கூர்த்த விஞ்ஞானத்தால் குண்டு உணர்வார். அப்படிப்பட்ட பரமஞானிகளுடைய கருத்துக்கும் காண முடியாமல் இருக்கிறான். இவ்வளவு ஞானம் வந்து கூட அவர்கள் கருத்துக்கு கூட எட்டாமல் இருக்கிறான். அவர்களாலையும் நோக்கரிய நோக்காக இருக்கிறான். கூர்த்த விஞ்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கி. அந்த அவருடைய அகக்காட்சிக்கு அகப்படாமல் இருக்கும். உணர்ந்தமா முனிவர் உங்களோடு ஒளிந்தார், உணர்வுக்கும் தெரிவரும், உணர்வுக்கும் தெரிவரும் என்பது திருவாசகம். அதனாலே கூர்த்த விஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கு அறிய நோக்கே. நோக்குதற்கு அறிய நோக்காக இருப்பவன் நுணுக்கு அறிய நுண்ணுணர்வு. நுணுக்கு அறிய உணர்வாக இருக்கிறான், நுண்ணுணர்வாக இருக்கிறான். நுணுக்கு அறிய நுணர்வான்னா சொல்ல முடியாததாயி மிக நுட்பமாயும் இருக்கின்ற உணர்வு. அதெல்லாம் வாயினாலே சொல்லி விளக்க முடியாது, வாயினாலே சொல்லி விளக்கவே முடியாது. நுணுக்கு அறிய நுண்ணுணர்வு. உணர்வு இப்ப நமக்கு இருந்தல்லவா, உணர்வுன்னா வந்து புத்தி. அந்த புத்தியினாலே உணர்வது, கண்ணால பார்ப்பது வேறு, கண்ணால பார்ப்பது வேறு, காதால கேட்பது வேறு. உணர்வு, உணர்வு மனத்தாலே உணர்வு, புத்தியினால உணர்வு. அந்த உணர்வு நுட்பமான உணர்வு. அப்படிப்பட்ட உணர்வாக இருக்கிறான். போக்கும் வரவும் புணருமலா புண்ணியனை. போக்கும் வரவும் புணருமலா புண்ணியனை. போறது வாரது, போக்கு வரவு, போக்கு வரவு, வரவு செலவுன்னு சொல்றோம்லவா. அது போல வந்ததை வரவில் வைப்போம், சென்றதை செலவில் வைப்போம் கூட ஒரு பாட்டு. அதனாலே வந்து மரணம் என்பது செலவாகும், ஜனனம் என்பது வரவாகும். அப்படித்தானே, ஜனனம் என்பது வரவாகும், மரணம் என்பது செலவாகும் கூட கண்ணதாசன் பாட்டு. அதனாலே அப்படி வந்து நமக்கு போக்கு உண்டு, வரவு உண்டு, உணர்வு உண்டு. உணர்வுன்னா உலகத்துல வாழும் போது பொருள்களிலே கலந்து விடுவது, பொருள்களிலே அழிந்து விடுவது, அழிந்து விடுவது. அப்படின்னா எல்லா பொருள்லையும் வயிறு வடுபெறம்பேத்தி விடுவாசை பணங்காசு எல்லாத்திலயும் அழுந்தி விடுவது, அதான் புணர்வு. புணர்வு கலத்தல் அதுக்கு ஒண்ணுலயும் கலக்கிறது இல்ல, தனிப்பட்ட முறை எது அது வந்து போக்கும் இல்ல வரவும் இல்லை, போக்கும் இல்ல வரவும். பூதங்களூர் நன்றாய் இணல்லால் போக்கிலும் வரவிலும் என நினைக்கிறோம் என்பது திருப்பலி எழுச்சி. அதனாலே அது பிறப்பும் இல்லாம இறப்பும் இல்லாமல் இருப்பது. பிறப்பு என்பதுதான் வரவு. இந்த போக்கு வரவு புரிவது எது என்று கேட்டால் உயிர்கள். போக்கு வரவு, இவர் போய் அவராய், அவர் போய் இவராய், இதுவே தொழிலாய் விரிபோல என்பது திருப்போல். அதனால பறப்பது இறப்பது இந்த போக்குவரவு இருக்கு. இந்த போக்குவரத்துக்களாக இந்த போக்குவரவுக்கு அவர் என்ன பண்ணுகிறார் என்று கேட்டால் இந்த வேலையை அவை செய்துகிட்டு இருக்கிறான். எந்த வேலையை? போ சொல்றான், வர சொல்றான், போ சொல்றான், வர சொல்றான். யாரு செய்யற? சரி, போக சொல்றான், வர சொல்றான். அவை தானே ஆயுர்வேதையில் வரவு புரியானையும் நீக்க வேண்டி நிற்கும் என்றே என்பது சிவஞான முதல். அவ என்ன பண்றான்? உயிர்களோடு கலந்திருந்து அதனால உயிர்களை போக்குகிறார். அப்புறம் என்ன பண்றான்? அப்புறம் வர வைக்கிறான். போக்கு வரவும் அவன் செய்யறான், அவனுக்கு அது இல்லை. போக்கும் வரவும் புணர்வும் எல்லா புண்ணியம். புணர்வு என்றால் அந்த புண்ணியிலே அழுந்தி விடுவது. இப்ப பணத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? அழுந்தி இருக்கிறோம். பணம் வேற, நம்ம வேற அப்படிங்கிறது மாதிரி. அதே மாதிரி எல்லா பொருளையும் நம்ம அழுந்தி இருக்கிறோம். அவன் வந்த பொருளையும் கலப்பு. அதனால போக்கும் வரவும் புணர்வுகளா புண்ணியம். சிவபெருமான ஒருவன் தான் புண்ணியம்னு பேரு. சுத்த அசல் புண்ணியம், கலப்பு இல்லாத புண்ணியம். இப்ப நம்ம கிட்ட புண்ணியம் இருக்குதே, இருக்கு கலப்படமும், பாவமும் இருக்குது, புண்ணியம். விண்ணுலகால் இருந்த விச்சாதரர்களும் எரியரும் புண்ணியர் என்று இருபோதும் தொழப்படும் புண்ணியர் சம்பவம். சிவபெருமானுக்கு புண்ணியம்னு பேரு. புண்ணியரை பூசித்த புண்ணியத்தினாலே என்பது சித்தியார். புண்ணியரை பூசித்த சிவபெருமான ஒருவன் தான் புண்ணியம் என்பது. அப்புறம் ஆன்மாக்கள் அத்தனையும் புண்ணியமும் பாவமும் கலந்தது. புண்ணியமும் பாவமும் கலந்தது. அதனாலே போக்கும் வரவும் புணர்வுகளா புண்ணியரே. காக்கும் எம் காவலனே காண்பறிய பேருடையே. காக்கும் எம் காவலன், காக்கும் காவலன் என்று சொன்னால் உயிர்களாகிய நம்ம என்ன பண்ணுகிறான்? தோற்றுவிக்கிறான். அதில் குறிப்பிட்ட கால வரையிலும் காக்கிறான், காக்கிறான். அது காத்தல் என்பது ஒரு அழுகுபடாத நன்மை. தாயார் கர்ப்பத்தில் இருக்கும் போது காக்கிறான், கூடவே இருந்து காக்கிறான். கர்ப்பத்தில் இருக்கும் போது உணவு கொடுத்து காக்கிறான். கர்ப்பத்தில் இருக்கும் போது அந்த சிசுவுக்கு தகுந்தவாறு உணவு கொடுக்கிறான், அன்னமும் தண்ணீரும் கொடுக்கிறான். எங்கே? கர்ப்பத்தில் இருக்கும். இந்த உண்மை தெரியுமான விஷயமா? இல்லைன்னா அது எப்படி பிழைச்சிருக்கும் உயிர்? அதுக்கு தகுந்தா போல அதுக்கு டியூப் போட்டு அது மூலமா உணவு கொடுக்கறான். புரியுதா? அது தாய்மார சுவாமி சொல்றாரு. தாயர் கர்ப்பத்தோடு அணமும் தண்ணீரும் தந்தருளும் நேயர் உன யாரே நினையார்கள். இந்த உண்மையை நினைச்சு பார்த்தா நான் எவனாவது நினைக்காம இருக்க முடியுமா? தாயர் கர்ப்பத்திற்கும் போது உணவு தண்ணீரும் அன்னமும் கொடுத்தியே. அதனாலே அவன் காப்பது என்பது இப்ப நாம் வந்து வாழ்ந்து விடுகிறோமா, அவன் தான் வாழ வச்சிருக்க. மன்னகத்தை வந்து வளச்சு காத்துக்கிட்டு இருக்கான். எலும்புகளுமா காத்து? இது உயிர்களால உணர முடியாது, சாமான்யமா உணர முடியாது. எல்லாரும் யாரு காக்குறா? காத்தர் கடவுள் யாரு? விஷ்ணு. அவரே அவர் தாங்க. காத்தர் கடவுளை யாரு காக்குறா? சிவருமான் காக்குறான். காத்தர் கடவுளை சிவருமான் காக்குறான். காக்கும் எம் காவல், காவலன் ஒரு சிவருமானுக்கு காவலன் என்று, காவலன் அரசனுக்கும் காவலன். அதனாலே காக்கும் எம் காவலன் காண்பறிய பேருடைய. அதனால ஒளியாக இருக்கிறான், பேருளியாக இருக்கிறான். அதையாலே இந்த ஊனக்கண்ணாலே காண முடியாத பேருளியாக. பேருளியை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பரவா நாளே என்பது திருத்தாண்டகம். அதனாலே பேருளி பிளம்பாக இருக்கின்ற சுவாமியே காண முடியாது. இப்ப சூரியனை காண முடியாது. சூரியனுடைய ஒளியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஆனா சூரியனை பார்க்க முடியலையே. சூரியனை பார்க்க முடியுமா? ஒரு 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 கால் மணி நேரம், ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியும். சூரியனுடைய ஒளியில தானே இருக்கிறோம். சூரியன் நமக்கு தெரியறப்பல தானே போயிட்டு வந்துருக்கிறார். ஆனா கண்ணால பார்க்க முடியுமா? காலையில் சாயங்காலம் பார்த்தேன், மத்தியானத்துல பார்ப்போம். காலையிலயே எவ்வளவு நேரம் பார்க்க முடியும்? அதனாலே பேரொளி அந்த சூரியனுக்கு ஒளி கொடுத்தவன் சிவன். அந்த சூரியனுடைய ஒளி சிவனுடைய. சூரியன்ல ஒளி இருக்குது பாருமா, வெளிச்சம். அந்த வெளிச்சம் சிவன் கொடுத்தது. அருக்கணில் ஜோதி அமைத்து, அருக்கணில அருக்கண்ண சூரியன், அந்த சூரியன்ல ஒளியே அமைத்து காண்பறிய பேரு ஆற்றின்ப வெள்ள இன்பமாக இருக்கிறான். அது எவ்வளவுன்னு கேட்டா அளவில்லாது. அளவில்லாத ஆற்றின்பு, ஆற்றின்ப ஆற்றிலே வெள்ளம் வருவது போல, ஆற்றிலே வெள்ளம் வருவது போன்ற இன்பத்தை
அச்சின்பு உள்ளது.
அத்தை மிக்க ஐந்த தோற்றம் சொல்லக்கூடிய அதனால அத்தா அத்தா என்று சொன்னால் தந்தையாக இருக்கும். அத்தா என்பது தந்தை உயிர்களுக்கு உண்மையான தந்தையாக இருக்கும். விக்காய் என்ற தோற்றம் சொல்றது, விக்காய் என்றால் அளவுபடாததாய் எல்லாவற்றையும் எல்லா ஒளிகளையும் கடந்து நிற்கின்ற தோற்ற சுடருளியாக இருக்கும். ஒளி என்பது சூரியனுடைய ஒளி, சந்திரனுடைய ஒளி, அக்னியனுடைய ஒளி, நட்சத்திரங்களுடைய, இப்படி எல்லாம் பல ஒளிகள் இருக்கிறதல்லவா, இப்படிப்பட்ட ஒளிகள் எல்லாம் தோன்றுகின்ற ஒளியாக இருந்து அந்த ஒளிகளுடைய அளவெல்லாம் கடந்து அப்பால் இருக்கின்றதுனால மிக்காய் நின்ற தோற்றம் சுடர். எல்லா ஒளிகளையும் கடந்து இருப்பவர், எல்லா ஒளிகளுக்கும் அப்பாற்பட்டு இருப்பவர். அந்த ஒளிகள் எல்லாம் சமானமாகாது. தேயமார் ஒளிகள் எல்லாம் சிவன் உத்தேசத்தார் தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். அதனால வாக்கினாலே சொல்ல முடியாத நுட்பமாக உணர்வு பொருளாகும். கடவுள் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால் உணர்வு பொருளாக இருக்கிறார். உணர்வு பொருளாக என்றால் கண்ணால காண முடியாமலும் காதால கேட்க முடியாமலும் வாயினால பேச முடியாமலும் உணர்வினாலே உணர்கின்ற நுட்ப பொருளாக இருக்கிறது. அதனால சொல்லாத உணர்வாய் மாற்றமா வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றே. மாற்றமா வையகத்தின் வெவ்வேறே கையால உலகம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் மாற்றத்தை உடையது. உலகம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் மாற்றத்தை உடையது. மாற்றம்னா தோன்றுகிறதா, அப்புறம் நிலைச்சிருக்குதா, அப்புறம் அழிந்து போகிறது. அதற்கு மேலே அதில் வருகின்ற ஜீவர்களும் மற்ற இயற்கைகளும் எல்லாமே மாற்றத்தை உடையது. மாற்றத்தை உடையது வையகம். வையகம் என்றால் உலகம். உலகம் மாறுபாடு மாறுபடுதலை உடையது. மாறுபடுதலை உடையது. நாடு காடாகுது, காடு நாடாகுது, பள்ளம் மேடாகுது, மேடு பள்ளமாகுது, பணக்கார ஏழையாகிறான், ஏழை பணக்காரன் ஆகிறான், உண்டா இல்லையா? அதனால இருக்கிறவன் எத்து போறேன், இப்படி எல்லாம் வந்து அதனால மாற்றத்தை உடையது. வையம் பல வகையான மாற்றங்களை உடையது. அப்படிப்பட்ட உலகத்திலே அவன் என்ன செய்கிறான் என்று கேட்டால் வந்து வெவ்வேறே வந்து அறிவாம் கேட்டது. வெவ்வேறே வந்து, வெவ்வேறே வந்து என்றால் ஒருவருக்கு அருள் செய்வது போல இன்னொருவருக்கு அருள் செய்வது இல்லை. வெவ்வேறே வெவ்வேறே வருகிறான். வெவ்வேறே வந்து அறிவாம் என்றால் உயிர்கள் ஒரு மாதிரியான பக்குவத்தை உடையதல்ல. ஒவ்வொரு உயிரிலும் ஒவ்வொரு வகையான பக்குவத்தை உடையது. அப்படிப்பட்ட உயிர்களுக்கு எப்படி வந்து அருள் பண்ணுகிறார் என்றால் அந்தந்த உயிர்கள் பக்குவத்துக்கு தகுந்தாற் போல திருவேடத்தை எடுத்துக்கொண்டு வந்து அருள். உயிர்கள் எப்படிப்பட்ட பக்குவம் உடையதோ அந்த பக்குவத்துக்கு தகுந்தாற் போல அந்த உயிர்களுக்கு அந்த வேளையில எப்படி வேடம் போட்டா அந்த உயிர்களுக்கு நன்மை பண்ண முடியுமோ அந்த மாதிரி திருவேடத்தை எடுத்து. இப்ப வந்திக்கிழவி இருந்தாலே, பந்திக்கிழவி இருந்தாலே அவள் உதவி பண்ணணும்னா அவளுக்கு உபகாரம் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? ஒட்டனா போனா தான் முடியும். எல்லாம் விளங்குதாப்பா. வந்திக்கிழவி மண்ணு சுமக்கிறதுக்கு ஆள் இல்லேன்னு அந்த கரை அடைக்க வையக்கரை அடைக்க ஆள் இல்லேன்னு சொல்லி கவலைப்பட்டு இருந்தாது. அந்த கிழவிக்கு மான்மொழி சதுர்புஷம் திருநேத்திரம் நீலகண்டத்தோடு அதான ஆதி விடு காட்சி கொடுத்தான்னு சொன்னா பொருத்துமா? அவளுக்கு உதவி அந்த வேலைக்கு அவ வேதனை நீங்குமா?
அவர்கிட்ட
அதே மாதிரிதான் ஊர் நாயன்மார்களுக்கு விளையாடுமுடிவார் நாயனர் விளக்க வேணும்னு அவருடைய பெருமையை உலகத்துக்கு அறிவிக்க வேணும்னு என்ன பண்ணுங்க, நல்ல செல்வத்தோடு இருக்கும் போது, நல்ல செல்வத்தோடு இருக்கும் போது எல்லாத்துக்கும் வாரி வாரி வழங்கிட்டு இருக்கும் போது இவர் ஒரு ஆளா போய் உட்கார்ந்து சாப்பிட்டு வந்தார்னு அதுல என்ன பெரிய பதிவு? அவர் எப்படி நாயன்மார் ஆவார்? அவரு பட்டினியா கிடக்கும் போது நடுச்சாமத்துல போய் 11 மணிக்கு எழுப்பி வந்திருக்கிறேன் அப்படின்னு போய் சொன்னாத்த அவர் போய் நெல்ல வாங்கிட்டு வருவார். அவரவர் பக்குவம், அவரவர் கொள்கை, அவரவருடைய ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அதற்கு தகுந்தார் போல திருவிடத்தை எடுத்துக்கொண்டு வெவ்வேறே வந்து அறிவான். 100,000
சொன்னார் மானார் விழி
கடந்தேறி வந்தனும் வாழ்வுறும் போனாயி வந்த என்னை குடியேற்றி விட்டனும் குற்றமில்லை. அவர் பெற்ற உலக இன்பங்களை எல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன். எனக்கு ஆச்சாரியன் உபதேசம் பண்ணி என்னை குடி ஏற்றி விட்டார். குடி ஏற்றி சிவன் முத்தராயிட்டார் பட்டிருந்தார். மாறார் விழியை கடந்தேறி வந்தனன் வாழ்வுறும் போனாயி வந்தன்னை குடியேற்றி விட்டார்மில்லை. போனாலும் பேரு இருந்தாலும் பேரு பொய்யலா இருந்தாலும் எனக்கு பேரு தான் போனாலும் பேரு. ஆனாலும் இந்த உடம்போடு இருப்பது அருவருப்பே என்றார் படிவர். அதனாலே வேற்று அறவிடக் கூட பாற்றேன் எம் ஐயா அரணேயோ என்று இப்படி சொல்லி அதற்கு நிலவுடைய திருநாமத்தை சொல்லி அரணேயோ என்று ஞானிகள் இப்படியும் பரமஞானிகள் இப்படி இந்த உடம்புல இருப்பதற்கு அவர்கள் அவஸ்தைப்பட்டு உடம்புல இருக்க முடியாமல் உடம்புல இந்த உடம்புல தங்கி இருக்க முடியாமல் அவர்கள் வருந்தி அவனுடைய திருநாமத்தை சொல்லி அரணே ஓ என்று ஓலமிட்டு என்றென்று பல வகையாக பல தடவை இப்படி சொல்லி சொல்லி அதற்கு மேல் அவனை போற்றி புகழ்ந்து இருந்து அவர்கள் என்னானார் பொய்கட்டு வையானார். பரமஞானிகள் மற்றும் தொடர்பாட வெண்கோல் பரப்பருக்கள் உற்றாருக்கு உடம்பு மிகை என்பது திருக்குறள். அதனால பரமஞானிகள் உடம்புல பற்றிருக்கார், உடம்புல பற்றிருக்கார் பரமஞானிகளுக்கு. அதனாலே அப்படி உடம்பிலே பற்றில்லாமல் அவர்கள் இருந்து அதற்கு மேலே அவனை அவனுடைய திருநாமத்தை சொல்லி ஐயா என்றும் அரணே என்றும் சிவனே என்று அவனுடைய திருநாமங்களை சொல்லி 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 அதன் மூலமாக அவனை பூர்த்தி செய்து போற்றி என்றால் பூசை, போற்றி என்றால் பூசை, புகழ்ந்து என்றால் அவனை சரியையினாலே புகழ்வது சரியை, போற்றி என்பது கிரிய, புகழ்ச்சி என்பது புகழ்ந்து என்பது சரிய, இருந்து என்பது யோகம், மெய்யானார் என்பது ஞானம். போற்றி என்பது கிரியை, புகழ்ந்து என்பது சரியை, இருந்து என்பதுக்கு யோகம், பொய்கட்டு மெய்யானார் என்பது ஞானம். சரிய கிரிய யோக ஞானம் இந்த ஒரு வரியில சொன்னார். சரியை கிரியை யோகம், போற்றி புகழ்ந்து இருந்து பொய்கட்டு மெய்யான, இப்படி போற்றினார்கள் புகழ்ந்தார்கள் இருந்தார்கள் இருப்பதுதான் யோகம். அதையே சிந்தித்து அப்படிப்பட்ட சரிய கிரிய யோகத்தை செய்து அதன் மூலமாக அதனால பொய்யாகிய உலகப்பற்றி விட்டு மெய்யா மெய்ப்பொருளாகி உன்னை பற்றி மெய்யா அதான் போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார்.